ರಾಧೇ ಕೃಷ್ಣ, ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. பூமண்ணுமாது பொருந்தியம்மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இராமானுஜான்ற திருநாமமே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும். ஆச்சரியமானவர் யதிராஜர் சுவாமி இராமானுஜர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு பெருமாளுக்கு பிடிச்சபடியெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனே ஸ்வயம் சுவாமி இராமானுஜராக கலியுகத்திலே அவதாரம் பண்ணார். இராமானுஜ மூர்த்தி அது யார் தியானம் பண்றாளோ, ராமானுஜ நாமத்தை யார் ஜபிக்கிறாளோ, ராமானுஜரை யார் நம்புறாளோ, அவளுக்கு நிச்சயமா மோட்சமே கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். அத்தனை வசதி சுவாமி இராமானுஜர். அந்த இராமானுஜரை எதிர்ச்சையா நாம ஒரு கோவில்ல தரிசனம் பண்ணாலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு பிரத்யக்ஷத்துல நேர வந்து நின்று, அடி பொண்ணே இந்த ஊரை விட்டு போகலாமோ அப்படின்னு விட்டார். பெண் பிள்ளை எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இவர், முன்ன பின்ன தெரியாத என்னிடத்துல இவ்வளவு கருணை கொண்டு ஆச்சரியமா என்னை இந்த ஊரை விட்டு போக வேண்டாம்னு தடுக்கிறாரே, இந்த உரிமை தானே பகவானுக்கும் ஆச்சாரிய புருஷாளுக்கும் நம்மிடத்துல உரிமை சுதந்திரமா இருக்கு. அவ உரிமைய தானே எடுத்துக்கிறா. இப்ப சாதாரண உலகத்துல எல்லாரும் நம்ம மேல உரிமை எடுத்துப்ப, நம்மாலே பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா உரிமை எடுத்துப்ப. ஆனா ஆச்சாரிய புருஷர்கள், குருமார்கள், பகவான் அவர்கள்லாம் நமக்கு நன்மை செய்வதற்காக உரிமை எடுத்துக்கிறார். அந்த உரிமையை பார்த்துட்டு மயங்கி போயிட்டாள் பெண் பிள்ளை. அழகா ராமானுஜரிடத்துல 81 வாக்கியங்கள் சொல்லி, தான் இவ்வளவு வசதி இல்ல சுவாமி, நீங்க உரிமை எடுத்துட்டு எங்கிட்ட கேக்குறீங்களே, இந்த ஊரை விட்டு போகாதேன்னு சொல்றீங்களே, அதற்குரியதான ஒரு தகுதியும் அடியாளுக்கு இல்லை அப்படின்ற முதல் வாக்கியம் சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரேன்னு அக்ரூரர் எவ்வளவு தீர்மானமா நம்பிக்கையோட சொன்னார், சொன்னபடியே பண்ணி காட்டினார். நான் அடியாள் அதுபோல் இல்ல சுவாமி, முசல் புழுக்க, வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னுட்டான். அடுத்து இரண்டாவது வாக்கியம் சொன்னா, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரருக்கு துளி கூட அகம்பாவமே இல்லை. அகம்பாவம்னா என்ன அப்படின்னு அவருக்கு எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் கூட தெரியாதான். அப்படி அகம்பாவத்தை அழிச்சு போட்டுட்டாராம். அடியாள் அதுபோலே உத்தமமான பக்தி இல்ல சுவாமி, விதுரர் போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே அப்படின்னா. மூணாவது வாக்கியம் சொல்றாள், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. அதாவது பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்கள் வைபவம், ஆச்சாரிய விஷயம், இது எல்லாம் தெரிஞ்சு அதையே மனசுல தேக்கி வச்சுண்டு அப்பப்ப இந்த மாடு அசை போடுறா போல அந்த சிந்தனையில இருந்தாலொழிய இப்படி பேச முடியாது டக்கு டக்குன்னு. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால நீங்க கடகடன்னு அழகா கேட்டுட்டு இருக்கு. பெண் பிள்ளை இந்த விஷயங்களை லைனா சொல்லிட்டே போயிட்டு இருக்க, அவபாடு ஓரோன் ஒன்னு ரெண்டோன் ரெண்டு மூணோன் மூணுன்னு வாய்ப்பாடு மாறி ராமானுஜரிடத்துல பேசுறா. ராமானுஜர் எல்லாம் தெரிஞ்சதுனாலே அவ சொல்ற விஷயங்களை கேட்டு பிரமிச்சு மலைச்சு போறா, என்ன அழகா பேசுறா இந்த பெண் பிள்ளை அப்படின்னு. மூணாவது வாக்கியம், தேகத்தை விட்டேனும் ரிஷி பத்தினியை போலே. உலகத்துல விட முடியாதது இந்த தேகாபிமானம். ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், தேகாத்ம அபிமானிகள் அப்படின்றார். நம்ம தேகத்து மேல ஒரு அபிமானம் வச்சு அந்த அபிமானத்தை அஸ்திவாரமா கொண்டுதான் வாழ்க்கைய நடத்தணும். உடம்புக்கு முடியல அப்படின்னா படுத்துக்கிறோம், பசிக்கிறதுன்னா சாப்பிடுறோம். இந்த உடம்புக்கு என்னென்ன காலத்துல எதை கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து 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 அழகா கொடுக்கணும். இப்படி இந்த தேக அபிமானம் தான், தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கணும் தான், ஒழுங்கா வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இல்லாட்டி சேமிப்பு பண்றோம், எல்லாம் எதுக்குன்னா தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கான வழிகள் தான். எல்லாமே தேகத்தை அடிப்படையா கொண்டுதான். ஆனா அந்த தேகத்து மேல அபிமானத்தை விட முடியுமா அப்படின்னா, மனசுல கிருஷ்ணாபிமானம் அதிகமாச்சுன்னா எது மேல அபிமானம் இருந்தாலும் விட்டுடலாம். இப்போ ஒரு குடிகாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அவனுக்கு குடி மேல அபிமானம் இருக்குன்னா அவனுடைய மரியாதையோ குல கௌரவத்தையோ மனைவிய பத்தியோ குழந்தைகளை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ இல்லாட்டி தனக்கு இருக்கிறதான ஒரு மரியாதைய பத்தியோ கவலைப்படாம அந்த குடிய குடிச்சு விட்டு கண்ட இடத்துல விழுந்து கிடப்பான், எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே ஒரு அபிமானம் வந்துடுத்து அப்படின்னா மற்ற அபிமானங்கள்லாம் தானாகவே குறையும். இதுல ரொம்ப அழகா இந்த மூணாவது வாக்கியத்துல பெண் பிள்ளை ரிஷி பத்னி அப்படின்னு ஒரு ஸ்திரீய பத்தி சொல்றார். பாகவத விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்துல விப்ர பத்னிகளை பத்தியதான ஒரு வைபவம் வர்றது. விப்ர பத்னிகள், விப்ரர்கள் அப்படின்னா பிராமணர்களை சொல்றது. இந்த கோபிகைகள்லாம் டெய்லி தயிர் பால் மோர் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறதுக்கு பல ஊர்களுக்கு போறா, பிருந்தாவனம் கோகுலம் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போய் தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வித்துட்டு வரா. அப்படி விற்க போகும்பொழுதெல்லாம் அவ எங்க போனாலும் கிருஷ்ணனை பத்தியே பேசுவா. நம்மெல்லாம் பகவானை பத்தி தியானம் பண்ணணும், பகவானை பத்தி பேசணும், பகவானை பத்தி நினைக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட காலம்னு வச்சிருக்கோம் இல்லையா, அப்படிதானே பழகின்னு இருக்கோம் பல வருஷமா. காத்தெல்லாம் ஆறுல இருந்து ஆறரை பூஜை பண்ணணும், சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கா விளக்கு ஏற்றணும், நவராத்திரி ஒன்பது நாள்ல இந்த மாதிரி பூஜை பண்ணணும், இப்படி ஒரு ருட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் சுவாமியை பத்தி நினைக்கிறோம், மற்ற சமயத்துல நம்மளுடைய ருட்டீன் லைஃப பத்தி தான் நினைக்கிறோம். கோபிகைகள் இந்த தயிர் பால் மோர் வெண்ண விக்க போன சமயத்துல கூட கிருஷ்ண ஸ்மரணையில கிருஷ்ணனை பத்தி நிறைய பேசுறார்கள். கிருஷ்ணலீலைய பத்தி எங்க தயிர் பாலும் மோர் விற்க போனாலும் பேசிட்டு இருக்கா. அப்படி தயிர் பாலும் மோர் விற்க போகும்பொழுது அவர்கள் சொன்ன கிருஷ்ணலீலைய கேட்டு நிறைய பிராமண ஸ்திரீகள்லாம் ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கவெல்லாம் மயங்கி போயிட்டா, அச்சோ இந்த பிள்ளையாண்டான பார்க்கணமே, இவ்வளவு சமத்தா லீலை பண்றானா, இத்தனை அழகனா. ஏன்னா கண்ணன் ரொம்ப அழகன், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணனுடைய உதடு மதுரமா இருக்கு, கிருஷ்ணனுடைய முகம் மதுரமா இருக்கு, கிருஷ்ணனுடைய கண்ணு மதுரமா இருக்கு, அதரம் வதனம் நயனம் ஹசிதம், பகவான் சிரிக்கிறது மதுரமா இருக்கு, பகவான் நடக்கிறது மதுரமா இருக்கு, பகவானுடைய ஹிருதயம் மதுரமா இருக்கு, கிருஷ்ணனோட சேர்ந்த எல்லாமே மதுரமா இருக்கு. கிருஷ்ணனுடைய போட்டோவை பாருங்கோ மதுரமா இருக்கும். ஏதான ஒரு குட்டி கிருஷ்ண விக்கிரகமோ பெரிய விக்கிரகமோ அதுல அதுல ஒரு தானாகவே அந்த ஒரு நாட்டி அப்படின்னு குழந்தைகள் நாட்டி செலவு அப்படின்னு இல்லையா, கிருஷ்ண விக்கிரகம் அப்படின்னாலே அந்த குறும்பு அந்த கண்கள்லையும் அவனுடைய சரீரத்திலையும் அவனுடைய லீலைகள்லையும் இந்த குறும்பு தான். குறும்பன் அப்படின்னு பெரியவாள்னா கொஞ்சுவா கண்ணனை, ஏன்னா பண்ணாத சேட்டைகள் பாக்கி ஒன்னும் கிடையாது. அப்ப கிருஷ்ணனுடைய ஒரு கேலண்டர் இருக்க ஒரு போட்டோவோ கிருஷ்ணனுடைய விக்கிரகமோ அதுவே மனச கொள்ளையடிக்கிறதுனா பிரத்யக்ஷத்துல அந்த கிருஷ்ணன் லீலைகள்லாம் பண்றான் கோபிகள் சொல்லும் பொழுது அவ தானாகவே பார்க்கணும்னு தோணுமா இல்லையா. இப்ப நமக்கே தெரிஞ்சவா யாராவதுவே சொல்றா ஒரே சேட்டக்கார பிள்ளை படுத்தி எடுக்கிறதுனா சேட்டக்கார பையனை பார்க்கணும்ன்ற உத்வேகம் நமக்கு தெரியாமலேயே நமக்கு வந்துடும். இந்த விப்ர பத்னிகள் எல்லாருக்கும் இந்த ஆசை வந்துடுத்து. அதனால ஆனா அவ ஆத்துக்காரர்கள்ட்ட போய் கேட்க முடியாது, அவெல்லாம் டெய்லி யஜ்யம் பண்ணுவா, எதானும் பண்ணிட்டு இருப்பா, போய் கேட்டா அதெல்லாம் முடியாதுன்னுடுவா. அதுவும் கண்ணனும் மாட்டுக்காரன் குலத்துல வேற இருக்கு, அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடையோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லும்படியா, அந்த மாதிரி ஒரு குளத்துல வேற இருக்கான், குளத்துடைய ஆசாரம் கிட்டு படப்படாது, ஒரு மாட்டுக்கார பையனை பார்க்க போய் என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு அவளுக்கு தெரியல. அப்ப அவள்லாம் கூடி கூடி பேசுறா. அப்ப அவளே சொல்லிக்கிறா, கண்ணனையே பார்த்து நமக்கு காட்சி கொடுத்தாலொழிய நமக்கு அவன் காட்சி எங்கடியும் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டாள். கண்ணன் உள்ளம் கவர் கள்வன், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்க கூடியவன். கண்ணனை பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்துடுத்தனா போதும் அவனை பார்க்கறதுக்கான எல்லா வழியையும் பக்குவத்தையும் கண்ணனே நமக்கு கொடுத்துருவான். அத மாற்றமே கிடையாது. இந்த விப்ரபத்திரிகள் அப்படி அழகா நினைச்சுட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாள் அவாத்து மாமாக்கள்லாம் சொன்னா, நம்ம ஒரு நல்ல யஜ்யம் பண்ண போறோம், யமுனை ஆற்றங்கரையில பிருந்தாவனத்துல போய் இந்த யஜ்யத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டான். விப்ரபத்திரிகளுக்கு நம்பவே முடியல, என்னது பிருந்தாவனத்திலயா அப்படின்னு. மாமாக்கள், ஆமா ஆமா அதுக்கு என்ன சரின்னுட்டா. ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் கூடி கூடி பேசின, அடி பிருந்தாவனம் போறோம், கண்ணனே அழிச்சுட்டு போறான் சத்தியமா. பிருந்தாவனம், பண்டரீபுரம் இங்கெல்லாம் கண்ணனே நினைச்சாலொழிய நாமா போக வாய்ப்பே கிடையாது. கண்ணன் சங்கல்பம் இருந்தாதான் நடக்கும். உடனே அழகா அவள்லாம் அந்த யஜ்யத்துக்காக போயாச்சு. மாமாக்கள்லாம் யஜ்யம் பண்றா, மாமிகள்லாம் அழகா அந்த யஜ்ய பத்னி சாலைன்னு உண்டு, இந்த ஸ்ரீகள்லாம் தலிகள்லாம் வந்துட்டு உட்காந்து பேசின் இருக்கா. அப்பதான் ஒரு நாள் கண்ணன் அழகா ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜோரா மாடு மேய்க்க வரான். அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் பசிக்கிறதுன்னு கடக்கடன் கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுடுத்துகள். திருப்பி மத்தியான நேரம் பசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, உன்னடே கண்ணா பசிக்கிறதா அப்படின்னு கொடுத்துகள் குழந்தைகள். அதுதான் அந்த கோபால பசங்க. அவளுக்கு மோட்சம் பண்ணாலும் கண்ணன் தான், பாம்பு வாய்க்குள் நுழைஞ்சாலும் கண்ணன் தான், பசிக்கிறதுனாலும் கண்ணன் தான், சண்டை வந்தாலும் கண்ணன் திட்டுவா அடிப்பா. அவளுடைய கண்ணன் அவளுடைய உரிமை, அவ்வளவுதான். அப்ப பசிக்கிறது அப்படின்ன உடனே கண்ணன், எடா வடை சாப்பிடணுமா, அப்பளம் சாப்பிடணுமா, பாயசம் வேணுமா, அப்பம் வேணுமா, கடலை உருண்டை வேணுமா, லிஸ்ட் போட்டான். குழந்தைகள், டே கண்ணா சாப்பிட்டா தேவையாடா எங்கடா இருக்குன்னு உடனே பகவான் சொன்னான், அழகா நிறைய பிராமணர்கள்லாம் நம்முடைய பிருந்தாவனத்துல வந்து யஜ்யம் பண்றா, அந்த இடத்துல போய் அழகா அவளை சேவிச்சுட்டு இந்த மாதிரி யஜ்ய விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க பண்ற யஜ்யத்துல இது மாதிரிலாம் கொடுக்கலான்னு சொல்லி கேளுங்கோடா, அவ கொடுப்பாடா அப்படின்ட்டான். உடனே சரின்னு சொல்லி இந்த குழந்தைகள்லாம் போறா. போனா இந்த பிராமணாள்லாம் சேவிக்கிறா, ஆனா பிராமணாள்லாம் அவளுக்கு ஒண்ணும் தரையன்னு சொல்ல மாட்டேங்கிறா, தரமாட்டேன்னு சொல்லல. குழந்தைகள் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி முகம் கவிழ்ந்துட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்தது. இப்ப கண்ணன் சொன்னா, என்னடா தந்தாளா ஒண்ணும் தரல போடா கிருஷ்ணா அப்படின்ட்டான். அவ பகவான் சொன்னா, இப்ப அவ யஜ்யம் பண்ற இடத்துக்கு பேக் சைட் போங்கோ, யஜ்ய பத்னிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா, அவ கிட்ட போய் கைகூப்பிண்டு கண்ணனுக்கும் பலராமனுக்கும் பசிக்கிறது, இங்க அக்கம் பக்கத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லுங்கோ அப்படின்னுட்டான். உடனே அந்த குழந்தைகள்லாம் ஓடி வந்து வாசல் வழியா போனா அந்த மாமாக்கள்லாம் யஜ்யம்லாம் பண்ணிட்டு இருப்பா. கொல்ல பக்கம் வழியா அனுப்புறான். பகவான் நமக்கு கிருப பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எந்த வழியில வேணாலும் கிருப வரும். இப்படிதான் கிருப பண்ணணும்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாது, அதான் கிருஷ்ண கிருபை. ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கிருஷ்ணன் இந்த சமயத்துல இந்த மாதிரியான கிருபை எனக்கு பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ண கிருபையே விசேஷமானது, எ கிளாஸ் அபார்ட் அப்படின்னு இல்லையா, அது ஸ்பெஷலா தான் பண்ணுவான். இப்படிதான் பண்ணுவான்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி அழகா கொல்ல பக்கம் வழியா அந்த குழந்தைகளை அனுப்பினா, இந்த குழந்தைகளை பார்த்தாலே மாட்டுக்கார பசங்கள்னு தெரியறது. உடனே அழகா அந்த மாமிகள்லாம் அப்படியே பாக்குறா, யாரா பசங்களா நீங்க, மாமிகளா நாங்கள்லாம் இங்க மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம், கிருஷ்ணன் பலராமனுக்கு ரொம்ப பசிக்கிறதா, அன்னம் வேணும்னு. கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இவாளை தேடிண்டு கண்ணன் வந்து பை கேக்குறானே சந்தோஷம்னு சொல்லி உடனே கட கட கடன் டப்பால போட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடுறா. இந்த மாமாக்கள்லாம் தடுக்கிறா, எல்லாரையும் மீறிண்டு எல்லா மாமிகளும் கிளம்பி போயிடுறா. ஒரே ஒருத்திய மட்டும் அவ மாமா இறுக்கி பிடிச்சு விட்டா, விட மாட்டேன் அடி ஓடுகாளி, அதுல என்ன ஒரு பொறுப்பு இல்லை, புருஷன காட்டுல வேற தெய்வம் உண்டா, வசனங்கள் உண்டு இல்லையா, இதையெல்லாம் பேசி போப்படாது அப்படின்லாம் சொன்னார். எப்படி பார்த்தா எல்லா மாமிகளும் அழகா தூக்க எடுத்துட்டு டப்பா எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு விதவிதமான பலகாரங்கள் எடுத்துட்டு போறா. அவளா திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறா அவளை, அவளுக்குலாம் நின்னா பையன் திரும்பி எவாளையும் பிடிச்சி நிறுத்திட்டானா என்ன பண்றதுன்னு, அவள்லாம் வேக வேகமா அவளை பார்த்துட்டு, ஐயோ அவளை விட மாட்டேங்கிறாள் அடி, சிந்தையந்தி அப்படின்னுதான் பராசர பெற்ற அவளை பத்தி சொல்றார். சதா சிந்தையந்தி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல அந்த விப்ரபத்னி பத்தி சிந்தையந்தின்னு வருது. அதனால அவள் எப்பொழுது கிருஷ்ணன் சிந்தனை பண்றதா சிந்தையந்தின்றா. அதனால பராசர பெற்ற அவளை கூப்பிடும்போது சிந்தையந்தி அப்படின்னு சிந்தயந்தி மாமின்னே பேர் வச்சுட்டா அவருக்கு. அப்ப அந்த சிந்தையந்தி மாமியை பார்த்துட்டு அவர்கள் வேக வேகமா ஓடுறா. அப்ப அவ பார்த்தா, ஐயோ இந்த சரீரத்துடைய பரம பிரயோஜனமே கிருஷ்ணானுபவம். அவன் பரபிரம்மன்றை நன்னா புரிஞ்சுட்டா பக்தினால். ஆனா வாத்துக்காரர் புரிஞ்சுக்கல, போப்படாதுன்னு கைய பிடிச்சு நிக்கிற. இவள் பார்த்தா இதுக்கப்புறம் திரும்பி கண்ணனை பார்க்க முடியுமான்னு தெரியல. கண்ணனை பாக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையே வேணும். இத்தனை பேர் போயாச்சு. அவ பார்த்தா, ஓ இந்த சரீரத்து மேல அவருக்கு அபிமானம் இருக்கு, நான் தொட்டு தாலி கட்டின உடம்புன்னு அவருக்கு ஒரு பிடிப்பும் இருக்கு. அப்ப அவருக்கு இந்த உடம்பு தன்னிஷ்டப்படி இருக்கணும்னு தானே ஆசை இருக்கு அப்படின்னு முடிவு பண்ண. அவருக்கு இந்த உடம்பு தான் முக்கியம், ஆனா எனக்கோ என் ஆத்மாவுக்கோ எனக்கோ கண்ணன் தான் முக்கியம். உடனே இருந்த இடத்துல இருந்து, கிருஷ்ணா எனக்கு தெரியாதப்பா, நான் ஒன்ன அடையணும், இந்த மாதிரி ஒரு தடை வந்துடுத்து, இப்படி ஒரு தடைய நீக்கி உன்னிடத்துல என்ன அழைச்சிக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு மனசுக்குள்ள இதுவரைக்கும் கேட்ட கிருஷ்ணனை தியானம் பண்ணா, அந்த ஹிருதயத்துல பிரத்யக்ஷமா கண்ணன் தெரிஞ்சா, அடுத்த நிமிஷம் சரீரத்தை விட்டா, தொப்புனு கீழே விழுந்தாள் அவள். இவ சரீரம் இங்க விழுந்தது, அந்த ஆத்மா கிடுகிடுகிடுன்னு ஓடிடுத்து கண்ணனிடத்துல. அழகா இந்த யஜ்ஞ பத்தினிகள்லாம் வரா, கண்ணனை பார்க்கணும்னு ஓடி வரா. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு, பத்தரவுடு பிஹாரி அப்படின்னு அந்த கோவில் பேரே உண்டு, பத்தவனம் அப்படின்னு தான் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா. வேர்த்து பசித்து இழைத்து அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமணில சொல்றா, கண்ணன் எந்த இடத்துல இந்த விப்ரபத்திரிகளுடைய சாப்பாட்டுக்காக வயிறு அசைஞ்சு அப்படியே அச்சோடா பசிக்கிறதேன்னு காத்துட்டு இருந்தானோ அந்த இடத்துக்கு என்ன ஐஷிண்டு போங்கோ அப்படின்ற பத்தவனம் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. இன்னும் பத்த அப்படின்னா வேக வச்ச அன்னம்னு பேர். நாங்க பிருந்தாவனம் போகும்போது கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்பதான் அவ்வளவு அழகு, இத்தனை ஸ்திரீகளும் ஓடி வரா. ஓடி வரும்பொழுது கண்ணன் தன்னுடைய ஃப்ரெண்டோட தோள் மேல கைய போட்டுண்டு இடது கையினால தாமரையை சுத்திண்டு இப்படி நடந்துட்டு இருக்கான். விப்ரபத்னிகள்லாம் பார்த்தா மயங்கி போனா. இவாள்லாம் பாக்குறா, இவாளுக்கு முன்னாடி இந்த சிந்தையந்தி மாமி கண்ணன் பக்கத்துல நிக்கிறா. இவாளுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுறது, அவ்வளவுதான் வாத்துக்கார் உடல்ல எப்படி நமக்கு முன்னாடி ஓடி வந்தா அப்படின்னு இவ பார்க்கும் பொழுது அவளுடைய ஆத்மா அப்படியே கண்ணனோட இரண்டர கலந்தது. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சதுச்ச, எவ்வளவு அழகா சாதாரணமா துச்சமா சரீரத்தை விட்டுட்டா. இப்ப நமக்கே ஒரு துக்கம் வந்துடுத்து, கவலை வந்துடுத்து, வியாதி வந்துடுத்து, ஒரு அவமானம் வந்துடுத்துனா செத்து போனா தேவலை ஏணும். ஆனா சாகர மாதிரி ஒண்ணும் இல்லைன்னா நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கு. ஆனா இவளுக்கு ஒரே ஒரு ஆசை, கண்ணன் மேல மட்டும்தான் ஆசை இருந்தது. அதனாலே இத்தனை விப்ரபத்னிகள் வரத்துக்கு முன்னாடி அங்க சரீரத்தை விட்டா, இங்க கண்ணனை அடைஞ்சுட்டா. அந்த பத்தவனம் அவ்வளவு அழகான ஒரு இடம். கண்ணனை பார்த்தார்கள் விப்ரபத்னிகள், அழகா பகவானுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தார்கள். பகவான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும், நீங்க திரும்ப ஆத்துக்கு போங்க, உங்க ஆத்துக்காரெல்லாம் உங்களை ஏத்துப்பா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான். அந்த விப்ரபத்னிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணா. அதுல அந்த சிந்தையந்தி மாமி மட்டும் சரீரத்தை விட்டு கண்ணனை அடைஞ்சுட்டா. திரும்பி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாதபடி பெண் பிள்ளை சொல்றா, கண்ணனை பார்க்க முடியலன்னு உடனேயே சரீரத்தை விட்டாளு. அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணாபிமானம் எனக்கு இல்லையே சுவாமி, இருந்திருந்தா இந்த ஊர்ல உயிரை விடுவேன்னு ஒழி அந்த ஊரை விட்டு போவேனா, இந்த ஊரை விட்டு நான் போறேன்னாலே எனக்கு இன்னும் வைத்தமானதி பெருமாள் இடத்துல பூரணமான அபிமானம் இல்லேன்னு தெரிகிறதே சுவாமி, தேகத்தை விடணும்னு தானே தோணணும், பெருமாளை விடணும், திவ்ய தேசத்தை விடணும்னு தோன்றதுன்னா நானா ரிஷி பத்னியா சுவாமி, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படின்னுட்டான். அப்படியே சுவாமி ராமானுஜர் அசந்து போய் நிக்கிறார். என்ன இந்த விப்ரபத்னி விவகாரத்தை, இந்த சிந்தையந்தி மாமி கண்ணனோட இரண்டரை கலக்கிறத பிரத்யக்ஷமா பலராமனா நின்னு பார்த்தவர் இந்த ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல சொல்ல அவருக்கு அந்த காலத்துக்கு அப்படியே போயிட்டா. துவாபரயுகத்துல இது நடந்த விஷயத்தை அப்படியே நினைச்சு பார்த்தா பெண் பிள்ளை சொன்னா, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. இந்த மாதிரி தேகத்தை விடுற ஒரு பக்தி உனக்கு இருக்கா பாத்துக்கோ, வேணும் இல்லையா? தோட்டத்துக்கெல்லாம் செத்து போனோம், பகவான் வைஷ்ணவிடா தேவல என்னமோலாம் சொல்லுவோம். ஆனா கிருஷ்ணன் மேல அபிமானம் இருந்த அப்படி சாதாரணமா அந்த நாய் எல்லாம் குளிப்பாடி விட்டோம்னா அவர் உதர உதரும், எல்லாம் உதிர்ந்து போயிடும், தண்ணி எல்லாம் அப்படி ஓடி போயிடும். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி விட்டுட்டு போகணும்னு தோணாம இல்லையா? இந்த வெள்ளரி பெஞ்சு பழுத்தெடுத்தோம்னா தானாகவே காம்பை விட்டு வெள்ள வரும் இல்லையா, அந்த மாதிரி வர வேண்டாமா? புளியம்பழம் பழுத்தெடுத்தோம்னா, புளியம்பழம் பழுத்தெடுத்தோம்னா ஓட்டுக்குள்ள இருக்கும், ஆனா ஒட்டாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணாபிமானம் வர வேண்டாமா? பெண் பிள்ளை அவ்வளவு அழகா அந்த தேகத்து மேல அபிமானத்தை விட முடியலையே சுவாமின்றா. அப்ப நமக்கு எவ்வளவு அபிமானம் இருக்குன்னு பாத்துக்கோ. என்னையார் சொன்னா எனக்கு என்ன அறிவு இல்லையா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளவு வசனங்கள் பேசுறோம். கிருஷ்ணாபிமானம் தானே அதிசயமா வேணும். அந்த அபிமானம் அதிகமாச்சுன்னா தேகாபிமானம் விட்டு போயிடும். அப்ப அந்த விப்ரபத்னி பகவான் அடையறதுக்கு தடையா இருந்ததான சரீரத்தையே விட்டாளாம். பகவான் அடையறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாத்தையும் விடணும் இல்லையா? விட முடியுமான்னா பக்தி பண்ணா விட முடியும். இந்த பெண் பிள்ளை சொல்றா, அடியாள் அது போல இல்ல சுவாமி, மொசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, நான் மொசல் புழுக்க சுவாமி, நானும் விப்ரபத்னியா இல்லையே அப்படின்றா. அவ்வளவு வசதி பெண் பிள்ளை. ஒரு விஷயம் கேட்டான்னா அது எவ்வளவு தூரம் மனசுல வாங்கி வச்சுண்டு அதை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த சாரத்தை கிரகிக்கிறா பாருங்கோ. இந்த சாரம் தானே முக்கியம். அப்ப தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, இனிமேல் யாராவது உசுரை விடுட்டா அப்படின்னா கூட உடனே ஆச்சரியமா விப்ரபத்னியை நினைச்சுக்கோ. இனிமேல் எப்பயாவது செத்து போனோம் தோணிட்டுன்னா விப்ரபத்னியை நினைச்சுக்கோ. மூணாவது வாக்கியம், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.